الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك، وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. صدق الله العظيم. عن علي بن أبي طالب رضي الله عنه قال عن النبي صلى الله عليه وسلم: من ضحى طيبة بها نفسه محتصبا لأضحيته كانت له حجابا من النار، أو كما قال عليه الصلاة والسلام: صدق نبينا محمد صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுக்கு தபாரக் தஆலாவின் திருநாமத்தால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஜாஹிதீன்கள், நல்லவர்கள் நம் அத்தனை பேரின் மீதும், எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் தஆலாவின் பேரருளும் அவனின் சாந்தியும் சமாதானமும் மகப்பரத்தும் உண்டாவதாக வேண்டுதல் பின்னால், ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வைத்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் தஆலா எந்த நலவான கர்மங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவியிருக்கின்றானோ, அவனுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு, முதலாவதாக இவ்வடியும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதத்தின் இறுதி தருவாயில் நாங்கள் விடைபெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த மாதத்திற்கு மாண்பையும் மகத்துவத்தையும் எல்லாம் வைத்திருக்கின்றான் என்றால், அல்லாஹ்வுடைய குர்ஆன் கூறுகிறது: அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். இஸ்லாத்தின் இறுதி கடமையாம் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக ஹாஜிகள் அல்லாஹ்வுடைய காபாவை முன்னோக்கி புறப்படக்கூடிய மாதங்கள் மூன்று இருக்கிறது. ஒன்று ஷவ்வாலுடைய மாதம், நம்மை கடந்து விட்ட மாதம். அடுத்தது நாம் இருக்கக்கூடிய இந்த துல்கஅதாவுடைய மாதம். அடுத்து வருவது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த மூன்று மாதங்களிலும் தான் ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக ஆயத்தமாகி புறப்பட்டு செல்லுகின்ற மாதம் என்ற குர்ஆன் இனம் காட்டக்கூடிய ஒரு மாதத்தின் இறுதி தருவாயிலே நாங்கள் இன்றைய ஜும்ஆவை நாங்கள் அடைந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் அவனுடைய ரிசாலத்தையும் நபுவத்தையும் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக காலத்திற்கு காலம், நேரத்திற்கு நேரம், இடத்திற்கு இடம் அல்லாஹ் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தான். நபிமார்களுக்கெல்லாம் ரசூல்மார்களுக்கெல்லாம் இறுதியாக வந்தவர்கள் தான் எங்களுடைய தூதர் ரஹ்மத்துடைய நபி கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு பின்னால் ஒரு நபி வரப்போவது இல்லை, அவர்களுக்கு பின்னால் ஒரு ரசூல் வரப்போவது இல்லை. நபுவத்தும் ரிசாலத்தும் அன்னாருடைய வாழ்க்கையோடு முற்று பெற்று விட்டது. எங்களுக்கு முன்னால் வந்து சென்ற அத்தனை நபிமார்களும் ரசூல்மார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகை அறிந்திருந்தார்கள். எங்களுக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் சிறப்பான ஒரு பெயரை வைத்து அவர்களை அழைக்கின்ற ஒரு சிறப்பை அல்லாஹ் வைத்திருந்தான். உலகத்தில் அல்லாஹ் எந்த நபியை சோதிக்காத அளவுக்கு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சோதனையை சுமந்தவர்கள் தான் கலீலு ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள். பலவாறான சோதனைகளை அவர்கள் முகம் கொண்டார்கள். அத்தனை சோதனைகளையும் வேதனைகளையும் சாதனைகளாக இந்த உலகத்தில் நிலைநாட்டிய பெருமை அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்களையே சாரும். இதன் மூலமாகத்தான் வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்களுக்கு கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? கலீல், என்னுடைய சிறந்த நண்பன் என்ற பெயரை அல்லாஹ் கொடுத்தது மட்டுமல்ல, அல்லாஹ் தன்னின் பக்கமாக தன்னுடைய கலீலை அரவணைத்துக் கொண்டான். சிறந்த நண்பன், சிறந்த தோழன், உற்ற தோழன் என்ற சிறப்பான பெயரை இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மேலான காபாவை கட்டுகின்ற புனர் நிர்மாணிக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் அந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்களுக்கும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்களுக்கும் அல்லாஹ் அந்த பாரிய பொறுப்பை கொடுத்தான். அவர்கள் எவ்வாறு அந்த பணியை நிறைவேற்றினார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ, அல்லாஹ்வுடைய கஅபாவை தகப்பன் மகனுமாக சேர்ந்து கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். وَإِسْمَاعِيلَ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ, கஅபாவுடைய கட்டிடத்தை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். தகப்பன் மகனுமாக சேர்ந்து கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கஅபாவை கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தகப்பன் மகனுமாக அல்லாஹ்வுடைய துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நாங்கள் கட்டக்கூடிய எங்களுடைய கட்டுமான வேலையை கபூல் செய்வாயாக, எங்களுடைய பணியை எங்களுடைய சேவையை யா அல்லாஹ் உன்னுடைய தீனுக்கு செய்த ஒரு கிதுமத்தாக கபூல் செய்வாயாக என்று தகப்பன் மகனுமாக சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே அந்த கஅபாவை கட்டி முடிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய வரலாறு எங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் இந்த சமூகத்தினருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்றைய காலத்திலும் அவர்கள் பேசப்பட்டார்கள், இன்றும் பேசப்படுகிறார்கள். கியாமத் உள்ளவரைக்கும் அன்னாருடைய பெயரும் வாழ்க்கையும் நிச்சயமாக உச்சரிக்கப்படும் அந்த குடும்பத்துடைய தியாகத்தின் வரலாறு. இதுதான் ஹஜ்ஜுடைய அத்தனை தாத்பரியமும் சுருக்கமும் அந்த குடும்பத்திலே தான் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை பார்த்து கூறுகிறான். அந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன லக், யா அல்லாஹ், உனக்கு முற்று முழுதும் வழிபட்ட முஸ்லிமாக எங்களை நீ ஆக்கியருள்வாயாக, உனக்கு முற்று முழுதும் வழிபட்ட ஒரு முஸ்லிமாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக, எங்களை மட்டுமல்ல என்னையும் என்னுடைய மனைவி மக்களையும் உனக்கு வழிபட்ட முஸ்லிம்களாக ஆக்கியதை போன்று என்னுடைய சந்ததியையும் யா அல்லாஹ் உனக்கு வழிபட்டு வாழக்கூடிய முஸ்லீம் சமூகமாக ஆக்கி வைத்து உம்மதன் முஸ்லிமா, நடுநிலையான முஸ்லீம் உம்மாவாக இந்த சமூகத்தை நீ கபூல் செய்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். அவருடைய சந்ததிகளாகத்தான் நாங்கள் தோன்றி இருக்கிறோம். எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் தான். எனவேதான் நாங்கள் எல்லாம் இந்த கலிமாவை கூறி அல்லாஹ்வை எங்களுடைய மனமார நெஞ்சார ஏற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்றால், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் படைத்த ரப்பிலத்தில் ஏந்திய கையின் துஆவின் பிரதிபலன் தான் நாங்களும் நீங்களும் இன்று அல்லாஹ் என்று சொல்லுகின்ற ஆற்றலை நாங்கள் இந்த உலகத்திலே பெற்றிருக்கிறோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், வஅரினா மனாசிகனா, யா அல்லாஹ் உனக்கு எவ்வாறு வழிபட வேண்டும், உன்னுடைய கடமைகளை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு நீ காட்டுவாயாக, எங்களுக்கு படித்து தருவாயாக, அப்படி நாங்கள் உனக்கு வழிபடுகிறோம், எங்களுடைய கிரியைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்துக் கொள்வாயாக, உன்னின் பக்கமாக நாங்கள் மீண்டு விட்டோம், எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதயா அல்லாஹ், உனக்கு வழிபடக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக நீ எங்களை கபூல் செய்து கொள்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தனக்காக மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமல்ல, இந்த சமூகத்தின் நலனுக்காகவே அன்றைய துஆ செய்திருக்கிறார்கள். அந்த குர்ஆன் அந்த துஆவை இந்த சமூகத்தினருக்கு இன்று உணர்த்தி கொண்டிருக்கிறது, சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹஜ்ஜாஜிகள் மினாவில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பிறை 10 பிறை 13 வரைக்கும் ஹஜ்ஜாஜிகள் அங்கே ஹதி என்ற ஹஜ்ஜுடைய குர்பானை நிறைவேற்றுவார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லாமல் வீட்டிலும் நாட்டிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய வீடுகளில் இருந்து கொண்டு செய்ய வேண்டிய கடமையை கண்மணியார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள், ஆசை ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஹா தய்யிபதன் பிஹா நஃப்ஸுஹு முஹ்தஸிபா, எந்த மனிதன் ஹஜ்ஜுடைய காலங்களில் உதுஹியாவுடைய அந்த சிறப்பான சுன்னாவை நிறைவேற்றுகிறார்களோ, எப்படி தெரியுமா, முஹ்தஸிபன், அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி அந்த உதுஹியாவை நிறைவேற்றுவார்களோ, அவருக்கும் நரகத்திற்கும் இடையிலே ஒரு திரையாக அமைந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரகத்திலிருந்து பாதுகாக்கின்ற ஒரு கேடயமாக, ஒரு திரையாக அவர் கொடுக்கக்கூடிய உதுஹியா அமைந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை எப்படியெல்லாம் சோதித்தான், அவர்கள் எப்படி அதனை முகம் கொடுத்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. وَإِذْ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ, அல்லாஹ் தன்னுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை 1-2 சோதனைகள் அல்ல, பலவாறான சோதனைகளை கொண்டு சோதித்தான். ஃபஅதம்மஹுன்னா, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அத்தனை சோதனைகளிலும் வெற்றி பெற்றார்கள், பொறுமை காத்தார்கள். அல்லாஹ் தந்திருக்கிறான், அதற்காக நான் அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவேன் என்று அல்லாஹ்வின் மீது பாரம் சாட்டியவர்களாக அத்தனையும் நிறைவேற்றினார்கள். நிறைவேற்றி விட்டு அல்லாஹ்வுடைய அத்தனை சோதனைகளை வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் தன்னுடைய ஹலீல் இப்ராஹிமை பார்த்து சொல்லுகிறான், இப்ராஹிமே உங்களை நாங்கள் முஸ்லீம்களுக்கு இமாமாக தலைவர்களாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் தன்னுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பட்டம் சூட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிக்கா முடிக்கிறார்கள், பல்லாண்டு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள், கணவனும் மனைவியும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா وذرياتنا قرة عين وجعلنا للمتقين إماما. கணவனும் மனைவியும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியங்களை தருவாயாக,
அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடக்கூடிய சாலிஹான குழந்தை பாக்கியங்களை தருவாயாக. அந்த குழந்தை பாக்கியங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும், அந்த நபிக்கு வழிபட வேண்டும், பெரியோர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்க வேண்டும், சிறியோர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய குழந்தை செல்வங்களாக இருக்க வேண்டும். அப்படியான குழந்தை பாக்கியங்களை தந்து
வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா,
அந்த குழந்தை பாக்கியங்கள் பெற்றோர்களுடைய கண் குளிர்ச்சிகளாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அவர்கள் எங்களுக்கு சோதனை பொருள்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடாது. குழந்தையுடைய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் நடத்தையும் பார்த்து பெற்றெடுத்த உள்ளங்களுடைய கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிய வேண்டும் யா அல்லாஹ். அப்படியான சாலிஹான குழந்தை பாக்கியங்களை எங்களுக்கு தருவாயாக. எத்தனை நாட்கள் எத்தனை வருடங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். நீண்ட நெடிய நாட்களாக அல்லாஹ்விடத்தில் அழுகையும் தொழுகையும் மன்றாட்டத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் இப்பொழுது அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறான். அந்த ஆண் குழந்தை தான் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள். வயோலிய வயதை அடைந்து விட்டார்கள். பல்லும் போய் சொல்லும் போய் கோணலும் விழுந்த ஒரு வயோதிபத்தை அடைந்து விட்ட ஒரு பெரும் வயோதிபத்துடைய தம்பதிகளாக வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். அதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இரண்டாவது நிக்காஹ் முடிக்கிறார்கள். சாரா அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் இப்பொழுது துஆ கேட்கிறார்கள். பழைய துஆ,
ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா وَذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا.
يَا اللَّهُ எங்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. இரண்டாவது மனைவி மூலமாக அல்லாஹ் இன்னும் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான். அதுவும் ஆண் குழந்தை. அதற்கு இஸ்ஹாக் என்ற பெயரை இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சூட்டுகிறார்கள். இது ஒரு கணவன் மனைவியாக எப்பொழுது தங்களுடைய வாழ்க்கையில இல்லற வாழ்க்கை ஆரம்பிக்கிறார்களோ அந்தலிருந்து புதுமண தம்பதிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த துஆவை கேட்டுக்கொள்ள வேண்டும். கேட்டுக்கொள்வார்களேயானால் அல்லாஹ் இப்படியான சாலிஹான குழந்தைகளை நிச்சயமாக கொடுப்பதற்கு அந்த ரப்புல் ஆலமீன் போதுமானவன். இந்த துஆவைத்தான் அவர்களும் கேட்டார்கள். அல்லாஹ் அதனை நிறைவேற்றி கொடுத்தது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்களே, எங்களுடைய குடும்பத்தை யா அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய இமாம்களாக தலைவர்களாக நீ ஆக்கியருவாயாக என்று கேட்டார்களே, அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அன்றும் பேசுகிறார்கள், இன்றும் பேசுகிறார்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் அந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறார்களே. இது எதனால்? அந்த தாயுடைய தகப்பனுடைய துஆவுடைய பாக்கியமா இல்லையா என்பதை சிந்தித்து பாருங்கள். இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய தந்தை இப்ராஹிமுடைய மடியில் இரண்டு குழந்தை செல்வங்கள் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். இரண்டு குழந்தைகளையும் பார்த்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், நான் ரெண்டு குழந்தைகளின் தந்தை என்ற திமிர் பெருமை கர்வம் கொள்ளாமல் இரண்டு குழந்தைகளுடைய முகத்தை அப்படியே அன்பொழுக பார்த்தவர்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தார்கள், நன்றி செலுத்தினார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, தன்னுடைய குழந்தைகளை பார்த்து ஒரு தகப்பன் எவ்வாறு துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும்.
அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹப லீ அலல் கிபர் அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லசமீஉ துஆ.
வயோதிபராக இருந்த எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் குழந்தை பாக்கியமாக தந்தையா அல்லாஹ், உனக்கே புகழ் அனைத்தும் என்று குழந்தைகளை பெற்றெடுத்ததற்காக குழந்தைகளை தந்ததற்காக ஒரு தகப்பன் அல்லாஹ்வுக்கு நாவார மனநிறைவோடு ஷுக்ர் செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். எத்தனை குழந்தை பாக்கியங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒரு தடவையாவது அந்த குழந்தை பாக்கியங்களை குருடில்லாமல் செவிடில்லாமல் ஊனமில்லாமல் நொண்டி இல்லாமல் முழமில்லாமல் அழகான குழந்தை செய்வதை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒரு தடவையாவது அந்த ரப்புக்கு நாங்கள் ஷுக்ர் செய்திருக்கிறோமா? நாவார மனநிறையோடு அல்ஹம்துலில்லா என்று அந்த படைத்த ரப்புக்கு நாங்கள் ஷுக்ர் செய்திருக்கிறோமா? இல்லை. இதனால் தான் அல்லாஹ் மனிதனை பார்த்து சொல்லுகிறான்,
இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத்.
மனிதன் எப்படியானவன் தெரியுமா? அவனுடைய ரப்புக்கு நன்றி கட்டவன், அல்லாஹ் எங்களை பார்த்து பட்டம் சூட்டுகிறான். அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள், நாங்களும் நீங்களும் அடிக்கடி ஓடுகின்ற ஆயத்து தான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூது. இந்த இன்சான் மனிதன் அவனுக்கு எவ்வளவுதான் அள்ளி அள்ளி கொடுத்தாலும், எவ்வளவு நிரப்பமாக கொடுத்தாலும், அந்த ரப்புக்கு அவன் சுக்கூர் செய்ய மாட்டான், நன்றி செலுத்த மாட்டான், அவன் நன்றி கேட்டான் என்று அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லிய வார்த்தை சரியாக இருக்கிறதா இல்லையா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். பெற்ற குழந்தைகளை அல்லாஹ் அவனுடைய நியமத்தாக செல்வமாக தந்திருக்கிறான் என்பதற்காக நாவாரம் அடை நிறைவோடு அந்த குழந்தைகளை தந்ததற்காக ரப்புக்கு சுக்கூர் செய்கிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு பாரிய படிப்பினை. இந்த துஆ நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த துஆவை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்யக்கூடிய பழக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பெரும் சோதனைகளில் ஒன்று, நீண்ட நெடிய நாட்களுக்கு பின்னால் கிடைத்த ஆண் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரும் சோதனை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஓடி ஆடி விளையாடி புரியக்கூடிய குறுகிய வயது பருவம், சூரத்து ஸாஃபாத்தில் அல்லாஹ் கூறுகிறார் எப்படி நாம் அவரை சோதித்தோம். இஸ்மாயில் ஓடி ஆடி விளையாடி புரியக்கூடிய வயதை அடைந்த பொழுது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவின் மூலமாக காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனவை தன்னுடைய மகனிடத்தில் சொல்லுகிறார்கள், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து எவ்வாறு பேச வேண்டும், என்ன வார்த்தையை கொண்டு தன்னுடைய மகனை அழைக்க வேண்டும் என்பதையும் குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து எவ்வாறு பேச வேண்டும், அந்த பேசுகின்ற வார்த்தையை குர்ஆன் ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாய்க்கும் சொல்லிக் கொடுக்கிறது. உங்களுடைய பிள்ளையை பார்த்து பேசுங்கள், அந்த பேச்சை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் கண்ட கனவை தன்னுடைய மகனிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். இஸ்மாயிலே என்று அழைக்கவில்லை தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து, பேரை சொல்லி அழைக்கவில்லை. சொன்னார்கள், யா புனைய என் அருமை மகனே, யா புனைய என் அருமை மகனே, நேற்றாவது நான் ஒரு கனவு கண்டேன். மகன் பார்த்தார் தன்னுடைய தகப்பனுடைய முகத்தை, தகப்பனுடைய முகத்தை பார்த்தார், உங்களுடைய கனவு என்ன, உங்களை என்னுடைய கையினால் அறுத்து குர்பான் பலியிடுவதாக நான் கனவு கண்டேன் மகனே என்று சொல்லிவிட்டு அந்த சின்னஞ்சிறு பாலகனுடைய முகத்தை பார்த்து தகப்பன் கேட்கிறார், மாதா தரா, இந்த கனவை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? வாலிப வயது அடைந்த மகன் அல்ல, 7, 8, 9 வயது உள்ள பருவ வயதை அடையாத ஒரு சின்னஞ்சிறு பாலகன் இந்த பாலகனை பார்த்து யோசனை கேட்கிறார் தகப்பன், மாதா தரா, இப்படியாக நான் கனவு கண்டிருக்கிறேனே, இந்த கனவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்னுடைய அருமை மகனே? வாப்பா அழைத்தவாறு மகனும் தன்னுடைய தகப்பனை பார்த்து பதில் சொல்லுகிறார், யா அபத்தி இஃஅல் மா துஅமர் ஸதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். என்னுடைய அருமை தந்தையே, கொடுத்தால் தானே எடுக்க முடியும். பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பாக இரக்கமாக பாசமாக அழைப்பதில்லை. பிள்ளை எவ்வாறு தன்னுடைய தகப்பனை தாயை இரக்கத்தோடு பாசத்தோடு கனிவான வார்த்தைகளை கொண்டு அழைக்க வேண்டும் என்று எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? கொடுத்தால் தான் எடுக்க முடியும். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து அழைக்கிறார்கள், எனது அருமை மகனே என்று அழைத்தார்கள். மகனும் தன்னுடைய தகப்பனை பார்த்து சொல்லுகிறார், எனது அருமை தந்தையே, இஃஅல் மா துஅமர், நீங்க கனவுல எதனை கண்டீங்களோ அதனை நிறைவேற்றுங்க, இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் பொறுமையாளர்களோடு நீங்கள் என்னை கண்டுகொள்வீர்கள், என்னுடைய தகப்பனே நீங்கள் உங்களுடைய கனவை நிறைவேற்றுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்து அந்த சின்னஞ்சிறு பாலகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். இது நீண்ட நெடிய வரலாறு. அதற்கு இடம் கொடுக்காத இந்த மிம்பரும் இந்த நேரமும் சுருக்கமாக நான் விடயத்திற்கு வருகிறேன்.
குறித்த நேரத்தில் அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காக தகப்பனும் மகனும் தாயுமாக சேர்ந்து அந்த இடத்திற்கு செல்லுகிறார்கள். செல்லுகின்ற நேரத்தில் ஷைத்தான் குறுக்கிடுகிறான், குறுக்கிட்டு பிள்ளையின் குழந்தையின் பாசத்தை ஊட்டுகிறான். நீண்ட நெடிய நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த உங்களுக்கு அல்லாஹ் ஒரு அழகிய ஆண் குழந்தை தந்திருக்கிறான், எனவே நீங்கள் இப்படி அறுத்து குர்பான் கொடுக்க போகிறீர்களே என்று குழந்தையின் பாசத்தை ஷைத்தான் ஊட்டிய நேரத்தில் தான் சிறிய ஷைத்தான் அந்த இடத்திலே வந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லடித்து அதனை விரட்டினார்கள், இரண்டாவதும் விரட்டினார்கள், மூன்றாவதும் விரட்டினார்கள். எனவேதான் ஹாதிகள் பிறகு பத்தாம் நாள் பெரிய ஷைத்தானுக்கு வேறு கற்கள் அடிப்பார்கள். பிறகு பதினொன்று பனிரெண்டு பிறகு பதிமூன்று மூன்று ஷைத்தான்களுக்கும் ஏழு கற்களால் அடிக்கின்றார்கள். இது நபியவர்கள் செய்த சுன்னா அல்ல. எங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அன்று செய்ததை இன்று நாங்கள் ஈரோட்டத்தோடு இன்று நாங்கள் அதனை ஹயாத்தாக்கிக் கொண்டிருக்கிறோம். அது ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஒன்றாகவும் ஷரியா எங்களுக்கு ஹாஜிகளுக்கு அதனை அனுமதி அளித்து வாஜிபாக்கி வைத்திருக்கிறது. கல் அடித்துத்தான் அந்த ஹாஜிகள் மினாவுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது தன்னுடைய மகனை எவ்வாறு அறுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். சூரத்து ஸாஃபாத் கூறுகிறது, ஃபலம்மா அஸ்லமா வஸல்லஹு லில்ஜபீன்.
தகப்பன் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக நிலத்திலே கீழே வீழ்த்தாட்டுகிறார்கள். கீழே வீழ்ந்த மகன் தன்னுடைய தகப்பனை பார்த்து சொல்லுகிறார், எனது அருமை தந்தையே, நீங்கள் என்னுடைய கழுத்தில் வைக்கின்ற கட்டியை நன்றாக தீட்டி கூர்மையாக்கி கொள்ளுங்கள்.
அறுக்கின்ற நேரத்தில் நீங்கள் என்னுடைய முகத்தை பார்க்காதீர்கள். என்னுடைய முகத்தையும் உங்களுடைய முகம் பார்க்கும்படியாக நேருக்கு நேராக என்னுடைய முகத்தை வைத்து விடாதீர்கள்.
தந்தையுடைய பாசம் எனக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பின்னால் அல்லாஹ் குழந்தையை தந்திருக்கிறான். கத்திய வைக்கிற நேரத்தில் ஷைத்தான் உங்களை கடித்து விடுவான். அதன் மூலமாக நீங்க அறுக்காமல் கத்தியை எடுத்து விட்டால் படைத்த ரொப்புக்கு நீங்கள் மாற்றம் செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். எனவே என்னுடைய முகத்தை பார்க்காமல் கூர்மையான கத்தியை வைத்தேன். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று வார்த்தையை கூறி பலமாக அறுத்து விடுங்கள் என்னுடைய தந்தை அருமை தந்தையே என்று சொல்லியவுடன் தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவர்களும் தகப்பனும் அந்த குழந்தையுடைய கன்னங்களிலும் இதழ்களிலும் முத்தம் கொடுக்கிறார்கள். முத்தம் கொடுத்ததன் பின்னால் மகன் இஸ்மாயிலை நிலத்திலே படுக்க வைக்கிறார்கள். அறுப்பதற்கு ஆயத்தமாகி கத்தியை எடுத்து கழுத்திலே வைக்கின்ற நேரத்தில் வனாதைனாஹு அன்யா இப்ராஹீம் கத் சத்தக்த ருயா இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். கத்தியை வைத்து அறுப்பதற்கு ஆயத்தமாகிறார்கள், முயற்சிக்கிறார்கள், பலமாக அறுக்கிறார்கள். அங்கே அறுபடவில்லை. இப்பொழுது வானத்திலிருந்து சத்தம் வருகிறது. இப்ராஹிமே என்ற சத்தம் வந்தவுடன் அல்லாஹ்வுடைய அடுத்த சத்தம் வருகிறது, நீங்கள் உண்மையாகவே கண்ட கனவை நிறைவேற்றி விட்டீர்கள். நீங்கள் கண்ட கனவை நீங்கள் உண்மையாக்கி விட்டீர்கள். நிச்சயமாக உங்களுடைய குழந்தையை நீங்கள் அறுக்க வேண்டிய தேவையில்லை. இப்படித்தான் நாங்கள் நல்லோர்களுக்கு வல்லோர்களுக்கு நல்லுள்ளம் நல்லுள்ளம் படைத்த நல்லவர்களை நாங்கள் இப்படி சோதிப்போம், நிரப்பமான கூலியையும் கொடுப்போம் என்று அல்லாஹ் அவர்களை அப்படியே ஆசுவாசப்படுத்தி நீங்கள் அறுக்கின்ற அந்த கடமை என்பது உண்மையானதாக இருந்தாலும் அது உங்களுடைய குழந்தைக்குரிய அறுப்பல்ல. எதனை அறுக்க வேண்டும்? இந்த சோதனை இந்த வேதனை சாதாரணமான ஒன்று அல்ல. உங்களுடைய குழந்தையே உங்களுடைய கையால் கத்தியெடுத்து அறுப்பதற்கு எடுத்த முயற்சி இருக்கிறது. இது ஒரு சாதாரண ஒரு சோதனை அல்ல, இது பெரும் சோதனை என்று குர்ஆன் கூறுகிறது. இது பெரும் சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகிறான், சொல்லிவிட்டு சொல்லுகிறான்,
சொர்க்கத்தில் இருந்து செம்மறி ஆடொன்றை அல்லாஹ் இறக்கி வைத்து இப்ராஹிமை பார்த்து சொல்லுகிறான், உங்களுடைய மகன் இஸ்மாயிலுக்கு பதிலாக இந்த ஆட்டை அறுத்து நீங்கள் குர்பான் கொடுங்கள்,
உங்களுடைய கையால் இதனை அருளுங்கள்.
எனவே அங்கே செயல் நடைபெறுகிறது. செயற்படு பொருள் மாற்றம், குழந்தை அல்ல மிருக பலி அங்கே கொடுக்கப்படுகிறது. எனவேதான் அந்த ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஒன்றாக அந்த உதுகிய அந்த ஹஜ்ஜுடைய குர்பானை நிறைவேற்றுகிறார்கள்.
ஹஜ்ஜிக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமையும் கடற்பாடும் இருக்கிறது. அதுதான் உதவியாவுடைய கடமை. அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு முயற்சிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல வாரங்கள் நாட்கள் இருந்தாலும் நேர காலத்தோடு இந்த உதவியாவை பற்றி நாம் ஏன் இப்பொழுது பேசுகிறோம்? கிராமத்தை போன்று தொழுகை முடித்துவிட்டு ஆட்டையும் மாட்டையும் இழுத்துக் கொண்டு சென்று அறுக்க முடியாது இந்த மாநகரில் இருக்கக்கூடியவர்கள். நேர காலத்தோடு அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டி இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை நேர காலத்தோடு நாங்கள் மேற்கொள்ள வேண்டி இருப்பதனால் காலத்தின் தேவையை முன்னறிவிப்பாக உங்களுக்கு நாங்கள் இந்த விடயத்தை சொல்லி காட்டுகிறோம். தன்னுடைய மகளை பார்த்து கேட்டு விட்டு சொன்னார்கள், நீங்கள் ஒரு ஆட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ ஒரு மாட்டையோ அறுக்கின்ற நேரத்தில் அந்த கழுத்திலிருந்து வடிகின்ற ஒவ்வொரு சொட்டுக்கும் உங்களுக்கு நன்மைகள் எழுதப்பட்டு அந்த ஒவ்வொரு சொட்டுக்கும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். கடந்த காலங்களில் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய நேரத்தில் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய நபியை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அலனா ஹாத அஹ்லல் பைத், நபியுடைய குடும்பத்தாராகி எங்களுக்கு மட்டும் இது விசேஷமான ஒரு அமலா அல்லது எங்கள் உம்மத்துக்கே சொந்தமானதா என்று ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலில் முஸ்லிமீன், எங்களுக்கு விசேஷமான ஒரு அமலாக இருந்தாலும் என்னுடைய உம்மத்து அனைவருக்கும் இது மேலான சுன்னத்தாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் அனைவருக்கும் இதை சுன்னத்தாக ஆக்கி வைத்தார்கள். அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஹதீஸும் கூறுகிறது, யார் நல்ல நீயத்தோடு நன்மையை நாடி உதவியாவை நிறைவேற்றுவார்களோ அது நரகத்தை விட்டும் பாதுகாக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னார்கள் அந்த சஹாபாக்கள் மீண்டும் கேட்கிறார்கள், பமாலனா ஃபியா யா ரசூலல்லா, உதுஹியா கொடுத்தால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, நீங்க கொடுக்கக்கூடிய மிருகத்தில் எத்தனை ஆயிரம் லட்சம் முடிகள் உரோமங்கள் இருக்கிறதோ அந்த உரோமங்களின் எண்ணிக்கை அளவு நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லி நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னஹு யுஜாஉ பிதமிஹா வலஹ்மிஹா ஃபயுதஉ ஃபீ மீஸானிக 70 திஃபா. நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் நன்மைகள் தீமைகள் நிறுக்கக்கூடிய அந்த மீசானு கருகாமையிலே நீங்கள் வருகின்ற நேரத்தில் உங்களுடைய மீசானில் நீங்கள் ஒரு ஆட்டை குர்பான் கொடுத்திருந்தால் அது 70 அது பெருக்கப்பட்டு 1:70 அந்த மீசானில் வைக்கப்படும் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நீங்கள் கொடுத்த பிராணி அதனுடைய காதுகளோடு அதன் ரத்தம் படிகின்ற அந்த தன்மையோடு அதன் இறைச்சியோடு அது அந்த இடத்திற்கு சமூகம் தரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய பிராணி மிகவும் மாமிசம் நிறைந்ததாக இறைச்சி நிறைந்ததாக இருக்கும் என்றால் உங்களுடைய மீசானில் அதை வைக்கின்ற நேரத்தில் அது ரொம்ப பாரம் உள்ளதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உதுஹியா என்பது இது ஒரு சுன்னா, முஅக்கதா, முக்கியமான ஒரு சுன்னா. பெருநாள் தினத்தன்று அதனை அடுத்து வருகின்ற 3 ஐயாமு தஷ்ரீக்குடைய பிறை 13 அசர் வரைக்கும் இதனை கொடுப்பது மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. இதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு வலியுறுத்தியது மட்டுமல்ல, அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள். இதனை யார் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த உதுஹியா கடமை யார் கொடுக்க வேண்டும்
என்ற ஒரு கேள்வி பிறக்கும் என்றால், ஷரீஅத் சொல்லுகிறது பெருநாள் தினத்தன்றும் பெருநாளை அடுத்து வருகின்ற மூன்று நாட்களுக்கும் உண்பதற்கும் குடிப்பதற்கும் உடுத்துவதற்கும் யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அப்பேற்பட்ட ஒவ்வொருவரும் இந்த உதவியாவை நிறைவேற்ற வேண்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் என்றால், இந்த வசதியை விட மேலான வசதியை தான் அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறான். எனவே இது எங்கள் ஒவ்வொருவரும் மீதும் சுன்னா முஅக்கதாவாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாக, யாருக்கு வசதி இருந்தும் உதுஹியா கொடுக்கவில்லையோ அவர் நாம் தொழுகின்ற தொழும் இடத்திற்கு மஸ்ஜிதுக்கு அவர் வரவேண்டாம் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான வசதி படைத்தவர்களை கொடுக்காதவர்களை பார்த்து தடுத்திருக்கிறார்கள், வர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் வெறுத்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபுகஹாக்கள் ஃபிக்ஹுடைய வல்லுநர்கள் இமாம்கள் சொல்லுகிறார்கள், சாதாரண வசதி படைத்தவர்கள் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ குர்பானை குர்பானாக கொடுக்கலாம். தனியாக ஒரு ஆட்டை கொடுப்பதற்கு வசதி இல்லை என்றால் எங்காவது கொடுக்கக்கூடிய இடத்தை நாடி சென்று ஏழு பேர்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த குர்பானுடைய பங்கை நிறைவேற்றுவோமையாக இருந்தால் நிச்சயமாக அந்த உதுஹியாவுடைய சவாப் நிச்சயமாக கிடைக்கும். முஸ்லிம் கலந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்ற அந்த ஹுதைபியா எனும் இடத்தில் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த நேரத்தில் நாங்கள் ஏழு பேர்களாக சேர்ந்து ஒரு ஒட்டகத்தையும் ஏழு பேர்களாக சேர்ந்து ஒரு மாட்டையும் நாங்கள் உதவியா கொடுத்து அறுத்து நாங்கள் பங்கிட்டோம் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் எங்களுக்கு எதிரே தெளிவுபடுத்துகிறது, தனிமையில் கொடுப்பதற்கு வசதி இல்லை என்றால் ஏழு பேர் சேர்ந்து ஒட்டகத்தை கொடுக்க முடியாவிட்டாலும் ஒரு மாட்டையாவது நாங்கள் கொடுத்து இந்த உதவியாவுடைய சவாலை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதனை இந்த ஹதீஸ்கள் எல்லாம் எங்களுக்கு வலியுறுத்துவது மட்டுமல்ல, ஒரு வாய்ப்பாக ஒரு சந்தர்ப்பமாக எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறது. உதவியா கொடுப்பதற்கு நீயத்து வைத்துள்ளவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சுண்ணா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதுஹியா கொடுப்பதற்கு யாரெல்லாம் நியத்து வைத்தீர்களோ அவர்கள் துல்ஹிஜ்ஜா பிறை பிறந்ததிலிருந்து உதுஹியாவை நிறைவேற்றுகின்ற வரைக்கும் நகம் வெட்டுதல், முடிகளை களைவது வெட்டுதல் போன்றவற்றை தவிர்ந்து கொள்ள வேண்டும். இது அவர்கள் மீது முக்கியமான சுன்னாவாக இருக்கிறது என்று நபி அவர்கள் கூறிய ஹதீஸை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கும் ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உதவியா கொடுப்பதற்கு நியத்து வைத்துள்ளவர்கள் நகம் வெட்டுவது, முடிகளை வெட்டுவது இவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து அதனை கடைபிடிப்பது அவர்களின் மீது சுமத்தப்பட்ட ஒரு முக்கியமான சுன்னாவாக இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உதுஹியா கொடுக்கக்கூடிய மிருகங்கள் எப்படியான தகுதியை அது பெற்றிருக்க வேண்டும்? மாடு அல்லது வெள்ள ஆடாக இருக்கும் என்றால் அது இரண்டு வருடங்களை பூர்த்தியாக்கியதாக இருக்க வேண்டும். செம்மறியாடாக இருக்கும் என்றால் அது ஒரு வருடத்தை பூர்த்தி செய்ததாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை நிறமுடைய கொம்புள்ள இரண்டு செம்மறி ஆடுகளை எடுத்து தனது காலை அதனுடைய கழுத்தின் ஓரத்தில் வைத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி அதனை அறுத்தார்கள் என்று ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கும் ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உதுஹியா கொடுக்கக்கூடிய மிருகம் நீண்ட காதுகளையுடைய, நீண்ட கொம்புகளையுடைய இரண்டு வெள்ளை செம்மறி ஆடுகளை நபி அவர்கள் இழுத்து கொண்டு வந்து அதனை நிலத்திலே படுக்க வைத்து அதனுடைய கழுத்து கருகாமிலே காலை வைத்துக் கொண்டு கூர்மையான கத்தியை நபி அவர்கள் எடுத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று இரண்டு ஆடுகளை அறுத்து ஹஜ்ஜி பெருநாளுடைய உதுஹியாவை ரசூலுல்லாஹ் நிறைவேற்றி இருக்கிறார்கள். கொடுக்கக்கூடிய அந்த மிருகங்கள் குறையுள்ளதாக, அங்கவீனம் உள்ளதாக, நோயுள்ளதாக இருக்கக்கூடாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான்கு மிருகங்கள் உதுஹியாவில் சேராது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒன்று குருடான மிருகம், இன்னும் ஒன்று நோயுள்ள மிருகம், மூன்று நொண்டியுள்ள மிருகம், நான்கு மூளை வளர்ச்சியற்ற மெலிந்த மிருகம். இந்த நான்கு மிருகங்களும் உதுஹியாவுடைய தகுதியை பெறார் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக பர்ரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கும் ஹதீஸ் திருமதியிலும் அபூதாவிதிலும் கிடைக்க பெற்றிருக்கிறது, அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கொடுக்கக்கூடிய மிருகம் நன்றாக கொழுத்த மிருகமாக இருக்க வேண்டும் என்பதை ஷரியத் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. கொடுக்கப்படக்கூடிய நேரத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருநாள் தொழுகையை பெருநாள் தினத்தை நாங்கள் ஈதுல் அதஹா ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை கொண்டு நாங்கள் பெருநாளை ஆரம்பிப்போம். பெருநாள் தொழுது விட்டு வீட்டுக்கு வந்து உதுகையாவை நாங்கள் உடனே நிறைவேற்றி விடுவோம். எவர் இவ்வாறு செய்கின்றாரோ அவர் எம்முடைய சுன்னாவை முழுமையாக நிறைவேற்றி விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, இவைகளெல்லாம் எங்களுக்கு உதுகையாவுடைய வழிமுறைகளை அதவை நல்லொழுக்கத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதே நேரத்தில் அந்த உதுகையாவை கொடுக்கின்ற காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் சில பேர் அதனுடைய தோலையும் அதனுடைய ஏனைய பகுதிகளையும் அதனை பங்கீடு செய்யக்கூடியவர்கள், சீர் செய்யக்கூடியவர்கள், வேலையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கூலியாக கொடுத்து விடுகிறார்கள். இதனை இஸ்லாம் எந்த நேரத்திலும் அனுமதிக்கவே இல்லை. யார் உதுகையா பிராணியின் தோலை விற்பனை அல்லது கூலியாக கொடுப்பாரோ அவருக்கு உதுகையாவுடைய சவாபு கிடைக்காது என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். உதுகையாவை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு சில ஆலோசனைகளை நாம் வழங்குகிறோம். ஊரிலே இருக்கக்கூடிய நம்முடைய மஹல்லாவிலே இருக்கக்கூடிய சில வாலிப அமைப்புகள், சங்கங்கள், பள்ளி நிர்வாகத்தினர்கள் ஒன்று சேர்ந்து உதுகியா பிராணியையும் ஒன்று சேர்த்து ஓரிடத்தில் மறைமுகமாக அதனை அறுத்து பங்கிட்டு ஊரில் இருக்கக்கூடிய மஹல்லாவாசிகளுடைய வீடுகளை இனம் கண்டு அதனை பங்கு வைப்பார்களையானாக இருந்தால் அது நிச்சயமாக எல்லா வீடுகளுக்கும் செல்லும். ஒரே வீட்டுக்கு பல பார்சல்கள் வந்து சேருவதை தவிர்த்து கொள்ளலாம். எல்லா வீடுகளுக்கும் அது சென்று உதுகையாவுடைய அந்த நியத் நிச்சயமாக அங்கே கபூலாகி முழுமைத்துவம் அடையும் என்பதை கொடுக்கக்கூடியவர்கள் கவனத்திலே எடுத்துக் கொள்ளுங்கள். விசேட குறிப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை, ஜீவ காரூணியம் பேணப்பட வேண்டும். மிருகங்களின் மீது இஸ்லாம் இரக்கம் காட்டுமாறு எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. வாய் பேசாத உயிரினங்களுக்கு உண்ண கொடுக்காமல் குடிக்க கொடுக்காமல் மனிதர்கள் பலவாறான அசௌகரியங்களையும் அதற்கு பலவாறான இன்னல்களையும் வேதனைகளையும் நிறைவேற்றி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனை எந்த நேரத்திலும் இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. இஸ்லாம் ஜீவ காரூணியத்தை இந்த சமூகத்தினருக்கு உணர்த்தக்கூடிய மார்க்கம், நாம் பிற மத சகோதரர்களுடன் கலந்து வாழ்வதனால் அவர்களின் உணர்வுகளை தூண்டும் வண்ணம் பிராணிகளை, ஆடு மாடு போன்ற பிராணிகளை பாதை ஓரங்களில் கட்டி வைப்பது, தீனி வழங்காமல் அதனை நாங்கள் விட்டு விடுவது, குடிப்பதற்கான தண்ணி கொடுக்காமல் அதனை நாங்கள் விட்டு வைப்பது, அறுக்கப்பட்ட பிராணிகளின் கழிவு பொருட்களை பொது இடங்களில் வீசுவது போன்ற காரியங்களை யாரெல்லாம் இப்படியான செயல்களில் ஈடுபடுவார்களோ அவர்கள் கவனத்தில் எடுத்து இந்த அசௌகரியங்களை நாலு பேருக்கு ஏற்படுத்தாமல் தங்களுடைய குர்பானியை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இவை அனைத்தும் எங்கள் அனைவர்களுடைய தீனுல் இஸ்லாம் பரிபூர்ணத்துவமானது என்பதனை எங்களுக்கு அழகாக சொல்லிக் காட்டியிருக்கிறது. வரக்கூடிய ஹஜ்ஜு பெருநாளை இப்படியான உதுகையாவை கொடுப்பதை கொண்டு நாங்களும் சிறப்பாக்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த உலகத்திலே பூரணமான சரியான ஈமான்தாரிகளாக வாழ்ந்து அதே நிலையிலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களின் ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து செல்வாயாக. யா அல்லாஹ் எங்களிடம் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தல்வாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னரே வாழக்கூடிய அந்த மருகவங்களுக்கு யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. அவர்கள் நேரகாலத்தோடு அந்த இடத்திற்கு சென்று விட்டார்கள் யா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நாங்களும் அதே இடத்திற்கு செல்ல இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய நிலைமையை, எங்களுடைய இறுதி மூச்சை சலாமத்துள்ளதாக, கைரானதாக நீ ஆக்கிடுவாயாக.
சிரித்த முகத்தோடு கலிமா ஷஹாதாவோடு உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை பாக்கியங்களையும் நல்ல சந்ததி யா அல்லாஹ் தந்தல்வாயாக. யா அல்லாஹ், இந்த வருடம் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக யார் யாரெல்லாம் நீயத்து வைத்து அந்த இடத்திற்கு சென்று விட்டார்களோ, செல்வதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்களோ, அவனே இவர்களுடைய ஹஜ்ஜை யா அல்லாஹ் ஹஜ்ஜு மப்ரூரானதாக நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜாக யா அல்லாஹ் கபூல் செய்து அன்று பிறந்த பாலகர்களாக நாட்டுக்கும் வீட்டுக்கும் வந்து சேர தௌஃபிக் செய்வாயாக. அவர்களுடைய அனைத்து துஆக்களையும் யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக. இதுவரைக்கும் யார் யாருக்கெல்லாம் அந்த புனிதமான காபாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லையோ, மௌத்தாகுவதற்கு முன்னால் அந்த காபாவை கண் குளிர கண்டு ரசிப்பதற்கும் அந்த புனித பூமியில் ஒவ்வொருவருடைய கால்களும் பதிவதற்கும் யா அல்லாஹ் நீங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து உடலிலே சக்தியை தந்து பொருளாதார வசதி வாய்ப்பையும் தந்தல்வாயாக. எங்கள் துஆவை கபூல் செய்வாயாக. வா ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.